வீராந்தியட்டஜதட்டேட்டிரவகம்பீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாலினிமந்தராஜசஹிதம் வந்தே குருர்மண்டலம் சிந்தூராருண விக்ரஹாம் த்ரிணயனாம் மாணிக்கமௌளி புரத்தாராயகசேகராம் ஸ்மிதமுகீமாபீனபட்சோருஹாம் பாணிப்யாமலிபூர்ணரத்னஜடகம் ரத்தோத்பலம் விப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடத்தரத்தசரணாம் த்யாயேத் பராமம்பிகாம். பவானி பாவனாதம்ய பவாரண்யகுடாரிகா பத்ரப்ரியா பத்ரமூர்த்தி பக்த சௌபாக்யதாயினி பக்தி பிரியா பக்திகம்ய பக்திவர்ஷ்யா பயாபா. பவாரண்யகுடாரிகாங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். சம்சாரம் எனக்கூடியதான இந்த காடு, இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த ஜீவனை ஏதோ விதமாக காப்பாத்துற காடுன்னு சம்சாரத்தை சொல்றதுக்கு காரணம் எந்த பக்கம் போறதுன்னு நமக்கு தெரியல. ஒவ்வொரு கணமும் மனுஷனுக்கு ஏதோ விதமான துன்பங்கள் வருது. அதுல இப்படி போறதா அப்படி போறதா இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இல்ல இன்னொரு விதமாக நினைக்கிறதா எப்படி பண்றதுன்னு தெரியாமலேயே தத்தளிச்சுண்டு ஏதோ விதமாக முடிக்கிறான். அது தானா போயிட்டு இருக்கே தவிர இவனா நினைச்சுண்டு இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு தீர்மானத்துக்கு வர முடியாததாக இருக்கு. அதனாலதான் இதுக்கு பவாரண்யம் அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த அரண்யத்துக்குள்ள அநேக விதமான பிராணிகள்லாம் இருக்கு. காட்டில் இருக்கக்கூடியதான சிம்மம், புலி, பாம்பு இப்படிப்பட்டதான விலங்குகள் இருக்கா போல. நமக்கும் எப்படி போனாலும் நம்மளை பார்த்து சிரிக்கிறதுக்கோ இல்ல நம்மளை தப்பு கண்டுபிடிக்கிறதுக்குன்னே விவகாரங்கள் இருக்கு. இப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்துல அம்பாள் தவிர வேற சரணம் இல்லை. அதற்காகத்தான் அம்பாள பவாரண்ய குடாரிகான்னு சொன்னாங்கிற ஒரு நாம வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அடுத்ததாக ஒரு நாம பத்ரப்ரியா. அம்பாளுக்கு பிரியமானது என்ன? பத்ரம். பத்ரம்னு ஸ்வஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம் அப்படின்னு மங்களமான ஒரு விஷயங்கள் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். மங்களம்னு என்னது? எப்பொழுதுமே இனிமையான சொல், நல்ல எண்ணம், நல்ல செயல்கள், அதே போல நல்லதொரு தோற்றம், இவைகள்லாம் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். முதல்ல அம்பாளை தியானம் பண்ணக்கூடியதான் உபாசிக்கிறவாள் எப்படி இருக்கணும், இனிமையான சொல்ல எப்பொழுதும் உபயோகப்படும். எப்பொழுதும் இன்னொருடைய மனசு நோகும்படி நம்ம நடந்துக்கப்படாது. யாரா இருந்தாலும் சரி, அவ தப்பு பண்ணிட்டே இருந்தாலும் சரி, நாம் அவளோட பழகும் பொழுது எப்படி பழகணும்? இனிமையாவே இருக்கும். அவ தப்பு பண்ணினாலும் நீங்க கோச்சுக்காதீங்க, இது நன்னா இருக்கு சார், தலையில மிளகா தேய்ச்சி விடுவாங்க சார், சொல்லுவ அப்படித்தான். நீங்க என்ன கடினமா இருந்தா தேய்க்காம இருக்கார? வரப்போறது வரத்தான் வருது. ஏன்னா அவளுடைய சுபாவம் தேளுக்கு கொட்டுறது சுபாவம். அதே போல சில பேருக்கு பேசுவது சுபாவம். அதுக்காக நீங்க உங்க நிலையை மாத்திக்கொள்ளணுமா? ஸ்ருதி என்ன சொல்றது? பத்ரங்கர்ணே விஷ்ணு யாம தேவா. எப்பொழுதுமே என் மனதில் என்னுடைய காதுகளில் இனிமையான சொற்களே விழட்டும். பத்ரம் பத்யே மாற்றதிர்யஜத்ரா. என் கண்கள் எப்பொழுதும் நல்ல விஷயங்களையே பார்க்கட்டும். அப்படின்னா பிரார்த்திக்கிறோம். அப்ப நீங்களும் எப்படி வாழணும், யார் எப்படி வச்சாலும், யார் எப்படி உங்களை வேணும்னே குத்தம் கண்டுபிடித்தாலும், நீங்கயே அவளை குரோதமாகவோ வேற விதமாகவோ பாவிக்கணும். நம்ம தலையெழுத்துன்னு நம்ம காரியங்களை பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதானே. ஏதோ ஜன்மாந்தரத்தில் நம்ம பண்ணினோம், ஆகையால் இப்படி வந்திருக்கு, இனிமேல நல்ல வழியிலேயே இருப்போம் நினைச்சுட்டு நம்ம வாழ்வோமே. இதுதான் முக்கியமாக அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான விஷயம். என்ன, நாம் எப்பொழுதும் கோச்சுக்கூடாது. நம்ம எண்ணங்கள் நல்லதாகவே இருக்கணும், நம்ம சொற்கள் நல்லதாக இருக்கணும், மங்களமாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நல்லதாகத்தான் இருக்கணும். நம்ம செயல்களும் நல்லா இருக்கணும். ஏதோ இன்னொருத்தங்க அபகாரம் பண்றது, ஹிம்சை பண்றதுன்னு இருக்கவே இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதும் நம்ம செயல்கள் நல்ல செயல்களா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல தோற்றமும் நல்லா இருக்கணும். ஏதோ பார்க்கும் பொழுதே உறுத்தி பாக்கிறது, நாலு பேர ஏதோ கோபமா இருக்க போல பாக்கிறது, சௌமியமான ஒரு சரீரம் இருக்கணும். ஏன் அப்படி, உங்களுடைய சௌமியமான சரீரமும் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கள, நம்மளுடைய அசைகள் அசைவுகள் இவைகள் கூட இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்கப்படாது. இதுதான் உயர்ந்ததான ஒரு மனுஷியனுடைய ஒரு லட்சணம். அப்படி இல்லாமல் விலங்குகள் மாதிரி நம்ம வாழ்ந்தா பிரயோஜனம் இல்லை. எப்பொழுதுமே எல்லோருக்கும் நம்ம தோற்றத்தை அழிக்கும் பொழுது அவளுக்கு ஒரு பயம் இல்லாம ஒரு சந்தோஷமாகவும் ஒரு வினயமாகவும் இருக்கும்படி இருக்கணும். தல நிமிர்ந்து நடக்கிறது, கர்வமா இருக்கா போல காட்சி கொடுக்கறது, அப்படி எல்லாம் சாதாரணமா இருந்தா இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி நீங்க இருந்தா. இதுதான் அந்த ரூபத்திலேயே அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா. அதனால பத்ர பிரியா, பத்ரம் மங்களம் பிரியம் எஸ்யா, எப்பொழுதுமே மங்களமா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். சொல்லும் பொழுது மூலகமும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். அதுக்காகத்தான் அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்க, தான் புமானாகவும் ஸ்திரீயாகவும் ரெண்டும் சேர்ந்து உருவத்தை எடுத்துட்டு இருக்க, அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமா. அர்த்தம் ஸ்திரீயம் ஸ்ரீபுவனே சஜராச்சரேஸ்மின் அர்த்தம் புமம் சயிதி தர்சயிதும் பவத்யாஹ. இவ்வுலகத்துல பாதி பேர் பெண்கள், பாதி பேர் ஆண்கள் இல்லையா. பெண்கள் இடத்துல கோமலத்துவம் இருக்கு, ஒரு வினயமும் ஒரு சௌக்கியமும் ஒரு நல்ல ஒரு தோற்றமும் இருக்கு. புருஷாடத்துல ஒரு காம்பீரியம் இருக்கு, ஏதோ நான் தான் வசத்தின்னு ஒரு தோற்றம் இருக்க சாதாரணமாக. அப்படி இருக்க விட எப்பொழுதுமே இன்னொரு இடத்துல பெரியவர் இடத்துலயோ எப்ப பார்க்கும்பொழுது வினயமா இருக்கணும். நான் அதை வாசிச்சேன் இதை வாசிச்சிருக்கேன்னு பத்து பேருக்கு காட்ட வேண்டாம். நிறைய பணக்காரங்கிற விவகாரமும் நாலு பேருக்கு தெரிய வேண்டாம். எத்தனையோ பேர் மகான்கள்லாம் இருக்கா, லட்சாதிபதிகளும் கோட்டி அதிபதிகளும் இருக்கா, அவளை பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷன் மாதிரி இருப்பா, பழகுவா. பணத்துல கிண்டா இருக்கட்டும், அது வேற. பணத்தை எப்படி காப்பாத்தக்கிறது வேற. ஆனா நாலு பேரோட பழகும் பொழுது சௌக்கியமா இருக்க வேண்டாமா, அது இருக்கணும். ஆகையால் உலகத்துல முழுக்க பாதி பேர் பெண்கள், பாதி பேர் ஸ்திரீகள்ங்கிறது தெரிஞ்சுண்டு. அர்த்தம் ஸ்திரீய ஸ்ரீபுவனே சகராஜரேஸ்மின் அர்த்தம் புவாம்ச இது தர்சயிதும் பவத்யாக ஸ்ரீ பும்ச லட்சணமிதம் ராத்ருதம் யது. ஆகையால் தான் அம்மா நீங்க புமானாகவும் ஸ்திரீயாகவும் ஒரே சமயத்துல ரெண்டு ஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டிருக்கேன். தேனாபி தேவி விதிதா த்ரிஜகத் ஷரீரா. ஆகையால் மூலகமே உங்களுடைய சரீரமாக இருக்கு. இந்த அழகான ஒரு ஸ்வரூபம் அர்த்தநாரீஸ்வரமான ஸ்வரூபம், அது எதற்காக இப்படி ஏற்பட்டிருக்க இப்படி நமக்கு தெரியணும் அப்படின்னு. அதோட மட்டுமல்ல, இந்த சரீரம் இப்படி இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமோ, நம்பாள் அம்பாள் பண்ண அந்த காரியம் வேற யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாது. எப்படி நிர்மாதி சம்ஹரதி நிர்வஹதி த்ரிலோகிம், உலகத்தை காப்பாத்த உண்டு பண்றேமா, உலகத்தை அழிக்கிற, உலகத்தை காப்பாத்துற விருத்தாந்தமே தமபி வேத்தி வேத்தி நவா மகேஷா. இந்த விருத்தாந்தத்தை பரமேஸ்வரன் அறிவாரோ இல்லையோ எனக்கு தெரியலங்கிற என்ன காரியம், உலகத்துல உலகத்தையும் தயார் பண்றது, அதை காப்பாத்துறது, சமயத்துக்கு தகுந்தா போல தன்னிடத்தை சேர்த்துக் கொள்றது, இப்படி எத்தனை காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உன்னிடத்துல ஏதாவது ஒரு நாள் ஒரு சோர்வு காணப்பட்டிருக்குமா, ஒரு சிரமம் காணப்பட்டிருக்குமா, ஒரு கோபம் வருமா, நமக்கே உடம்பு சரியில்லைன்னு டக்குன்னு கோபம் வருது. என்ன வாழ்க்கைங்கிறான் காலமரம் எழுந்ததுமே, என்ன விவகாரம் முழுக்க, என்னடா இந்த கை கால் ஓட மாட்டேங்கிறது, இதுவரை தலை வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, ஒன்னும் செய்ய முடியாத போனா எதுக்கு இந்த வாழ்க்கை போலாமேங்கிறான். யார் வேண்டான்னு கேட்கணும். அப்படி விவகாரம் என்னன்னு ஒவ்வொரு நாள் உங்களுக்கே ஒரு சிரமம் ஏற்படுறதோ இல்லையோ, இப்படிப்பட்டதான சிரமம் ஏதாவது அம்பாவிடத்துல பாத்திருக்கீங்களா? ஏன் அந்த ஒரு ஸ்வரூப அம்பாளுக்கு எப்பொழுதுமே உற்சாகத்தோட இருக்கலாம், எப்பொழுதுமே நான் மேலும் மேலும் எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கணும், அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் இருக்கு. தஸ்யேஸ்வரஸ்யகிரிஜேதவசாஹசரியாது இப்படி ஜாதஸ்ருதிஷ்வபி ஜகத் ஜனகத்வவாதா. பரமேஸ்வரன் உலகத்தை உண்டு பண்றார், உலகத்தை காப்பாத்துறார், உலகத்தை அழிக்கிறான்னு எதனால வந்திருக்க? இந்த அம்பாளிடத்தில் இருக்கக்கூடியதான உற்சாகம் உணர்ச்சி, அந்த பரமேஸ்வரனுக்கு பின்னால இருந்து கொண்டு எல்லா செயலும் பண்ணிட்டு இருக்க, அப்படி உற்சாகம் இருந்துட்டே இருக்கணும். என்னால முடியலையே, கையால் ஆகுதே, இப்படி நினைக்கவே கூடாது. ஏன், 80 வயசு ஆயிடுச்சு படிக்க முடியாது, என்ன இன்னும் புதுசா படிக்கலாம், எப்பொழுதும் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும். சின்ன வயசுல இருக்கிறோம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறோம்னா நம்ம 2 மணி நேரம் படிப்போம், அதனால விட்டு போச்சுவோம், என்ன நம்மளால பண்ண முடிஞ்ச காரியம் பண்ணுவோம், அம்பாளுக்கு சேவை பண்ணிட்டு இருப்போம், கோவிலுக்கு போவோம், இப்படிங்கிற ஒரு உற்சாகம் மனுஷனுக்கு இருந்து கொண்டே இருக்கணும். இப்படிப்பட்டதான தோற்றம் தான் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா. ஆகையால் ஒரு மனுஷன் வயசாயிடுதுங்கிறோம், நம்மகிட்ட காசு இல்லையோங்கிறோம், அது சோர்ந்து விழப்படாது. எப்பொழுதும் மேலும் மேலும் உற்சாகத்தோட நான் ஜபம் பண்றேன், நான் அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், 4 பேருக்கு சகாயம் பண்ணுவேன் எனக்கூடியதான எண்ணத்துல தனக்கு தானே ஒரு உற்சாகத்தை வரவழைச்சுக்கணும். அந்த உருவம் தான் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். ஆகையால் என்னால முடியலேன்னு ஒரு நாளும் சொல்லப்படாது. அதே போல இன்னொருத்தர ஒரு நாள் மனசுக்கு துன்பம் வரும்படி நடந்துக்கப்படாது. எல்லோரிடத்திலயும் அம்பாள் இருக்காங்கிற எண்ணம் இருக்கணும். பத்ர பிரியா, பத்ரம்னா மங்களம், மங்களமே அம்பாளுடைய ஸ்வரூபம். மங்களான மங்களம் தெய்வதம் தேவதா நாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். மங்களக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை நாம் நினைச்சு பார்த்துட்டோமே பக்தாளுக்கு மங்களத்தை கொண்டோம். இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? மகாலட்சுமின்னு சொல்றோம். யாராவது ஒருத்தரை பார்த்தா ரொம்ப அழகாக மகாலட்சுமியாட்டம் இருக்கா அப்படிங்கிறோம். ஏன் மகாசரஸ்வதியாட்டம் இருக்கான்னு சொல்லப்படாதோ? எல்லாருக்கும் மகாலட்சுமி தான் இஷ்டம்னு. மகாலட்சுமி ஆட்டம் இருக்கா, சௌக்கியமா இருக்கா, அழகா இருக்கா, இனிமையா இருக்கா அப்படின்னு சொல்றியா? ஆனா அம்பாள் அப்படினர், மகாலட்சுமிக்கே மாங்கல்யத்தை கொடுத்ததான ஒரு ஸ்வரூபம் அது. பார்க்கணும், துர்கா லட்சுமி சரஸ்வதினு சொல்றோம். இந்த மூணு ஸ்வரூபங்களுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம்னு ஆச்சாரியா சொல்றார். அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படி கிராமாகுர் தேவியும் திருஹிண கிருஹிணியும் ஆகம விதா ஆகமங்கள் வாஸ்தவாழலாம் கிராமாகுர் தேவியும் தேவி வாக்தேவி வாக்குக்கு அதிபதினு சில பேர் சொல்றா. ஹரே பத்னியும் பத்மாம் ஹர சகதரியும் அத்ரிதனயாம் அப்படின்னு சில பேர் மகாவிஷ்ணுடைய ஆத்துக்காரி மகாலட்சுமின்னு சொல்றா. ஆனா நான் யோஜனை பண்ணி பார்த்தேம்மா அப்படி இல்ல, துரியா காபித்வம். இந்த வேதாந்தங்கள்ல துரியம்னு சொல்ற பார்த்தேல, பேரும் உருவம் இவைகளுக்கு அப்பாற்பட்டது. அகார உகார மகாரங்களுக்கு அப்பாற்பட்டதான ஓங்கார ஸ்வரூபமா இருக்கலம்மா. உங்களுடைய ஸ்வரூபம் என்னதுன்னு சொல்ல முடியலையே. துரியா காபித்வம் துரதிகம நிசீம மகிமா. மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதது துரதிகமம். மேலையே துர்லபா, துர்கமா, துர்கா, துக்கஹந்திரி, சுகப்ரதா இப்படிப்பட்ட நாமாக்கள்லாம் வரப்போறது. அப்ப நம்ம பார்ப்போம், துரதிகமா யாராலையும் அறிய முடியாததான ஒரு சுரூபம். திஷ்டி மமஹிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி அப்படின்னு உலகத்தையெல்லாம் ஆட்டி வச்சுட்டு இருக்கேன், இத்தனை உலகங்களையும் பண்ணிடுறதால நீங்க மட்டும் அந்த சௌமியமான ஒரு ஸ்வரூபத்தை விடல. எவ்வளவு கஷ்டமான காரியங்கள் பண்ணினாலும் பண்ணிக்கொண்டிருந்த போதிலும் மேலோட பார்க்கும் பொழுது அந்த ஸ்வரூபம் சாந்தமான ஒரு வடிவம் இருக்கணும். ஆஹூன்னு கத்துறதோ, நான் தான் எல்லாம் பண்றேன்னு இன்னும் தெரிய வேண்டாம். நீங்க இவ்வளவு பணக்காரனோ இவ்வளவு படிச்சிருக்கேனோ இப்படியோ யாருக்கும் தெரிய வேண்டாம், தானா தெரியட்டுமே. தேன் வந்து அந்த எறும்பெல்லாம் கூப்பிடுறதா என்ன, அட்டைஸ் பண்றதா டிவியில, நான் தேன் இருக்கேன் வாங்க எலும்புன்ற. புஷ்பங்கள்ல வண்டுகளை கூப்பிடுறதா, நீங்க மட்டும் ஏன் அட்டைஸ் பண்ணிக்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு? ஒண்ணுமே வேண்டாமே, விஷயம் இருந்தா தானா மரியாதை கௌரவம் வந்துடும், அது நமக்கு பார்த்துக்கணும். அப்படிப்பட்டதான உருவம் தான் அம்பாளுக்கு இஷ்டமா, பத்ர பிரியா, பத்ரம் மங்களம் பிரியம் எஸ்யாஹா. இதே தான் மேல போய் சர்வமங்களான் ஒரு நாமாவும் சொல்ல போறது. இதே அர்த்தத்தை மேல 200வது நாம சர்வமங்களா, இதுக்கு மேல இன்னொரு நாம இருக்க மங்களா கிருதி, அப்படி ஒரு நாம இருக்கு. 200வது நாம மங்களா சர்வமங்களான்னு, 932வது நாம மேல போய் பாக்கிறோம் மங்கள அக்ருதி. மங்களம் மங்களானாஞ்ச சர்வலக்ஷண லட்சண்யோ லக்ஷ்மிவான் சமிதிஞ்சயா. எல்லா லட்சணங்களும் பொருந்த, கண்ணுக்கு தகுந்த மூக்கு, மூக்கு தகுந்த நாக்கு, நாக்கு தகுந்த வாய், அப்படி கரெக்டா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபம். அதே போலயே அம்பாளை சொல்லும் பொழுது மகா லாவண்ய சேவதி, அழகுங்கள்லாம் உலகத்தில் இருக்க எல்லா அழகையும் ஓரிடத்துல சேர்த்து வச்சுடையான, அது என்னன்னா அதான் அம்பாளுடைய விக்கிரகம். அப்படின்னா நம்ம பூஜை பண்ணணும், தியானம் பண்ணணும், அதான் அம்பாளுடைய சொரூபப்படி பத்ர பிரியா. இது வரைக்கும் போராட்டம் பார்த்தோம். பிறகு யானைகள்லயே நிறைய ஜாதிகள் இருக்க, பத்ர ஜாத்தின்னு ஒரு யானை, அந்த யானைக்கு ஒரு சுபாவம் உண்டாம். என்னன்னா அந்த யானை யுத்தத்தில் இருக்கும் பொழுது தனக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு வீரன் இருக்காரே, அவனுக்கு ஆபத்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்குமா. எப்ப தெரியுமோ அப்ப என்ன பண்ணும்னர், அப்படியே அவனை அழிச்சுட்டு எந்த இடத்துல ஆபத்து இல்லையோ அங்க எடுத்துன்னு போயிடும், தன்னையும் காப்பாத்திக்கும் அந்த வீரனையும் காப்பாத்துமா. அப்படிப்பட்டதான யானைகள்லாம் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங். நாய்கள்லாம் எத்தனை வித்தியாசம், ஒவ்வொன்றும் அதுக்கு தனித்தனி பேர் வைக்கிறான், ஒவ்வொன்றுக்கு தனி சுவாவம் இருக்குங்கிறான். இதுக்கே எப்படின்னா யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் எத்தனையோ வித்தியாசம் இருக்கு, அவைகள் எல்லாம் சொல்றதான் இப்படி எல்லாம் இருக்குன்னு. அந்த பத்ரமான யானைகள் இருக்கு, அந்த யானைகளை கண்ட அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். அப்படின்னா என்ன, தன்னையும் காப்பாத்தி கொள்றது மற்றவர்களையும் காப்பாத்துறது அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். நாம பூஜை பண்ணும் பொழுது சர்வே ஜனா சுகினோ பவந்து இப்படித்தானே பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பூஜை பண்றீங்க கஷ்டப்பட்டு, அதுக்கு காலம்பரம் எழுந்து சந்தனம் அரைச்சு அது கொண்டு வந்து இத்தனையும் பண்றீங்க, கடைசியில சொல்றது என்ன, கோபிராமணே பேஸ்வபமஸ்து நித்யம் லோகாசமஸ்தா சுகினோ பவந்து. அது என்ன லோகாசமஸ்தா, நான் தான் கஷ்டப்பட்டு பூஜை பண்றேன், லோகங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும்னா அப்படித்தான் இருக்கணும். உலகங்கள்லாம் சௌக்கியமா இருந்தா தான் நீங்க நிஜமா சௌக்கியமா இருக்க முடியும். நீங்க வெளியில வந்ததுமே உங்களை நாலு பேர் உறுத்தி பார்த்தாரு வச்சுங்களேன், ஐயோ இப்படி இருக்காரு, எப்படி நீங்க இருக்க முடியும் சௌக்கியமா? அப்ப விவகாரம் என்ன, எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும், நடுவில் நீங்களும் சௌக்கியமா இருக்கணும், இதுதான் நம்ம தேசத்துடைய வழி. ஆகையால் அப்படி இருக்கக்கூடியதா இருந்த யானைகள் கண்டா பிரியமா, அப்படி தன்னையும் காப்பாற்றிக்கொண்டு மற்றவர்களையும் காப்பாற்றிக்கொண்டு தன் செயலை ஒழுங்கா பண்ணக்கூடியது, இது ரொம்ப முக்கியம். ஏதோ நம்ம சோசியல் சர்வீஸ் பண்றேன்னு இவன் காரியம் பண்ண மாட்டான், உத்தியோகத்துல ரொம்ப பேர் இப்படி பண்ணுவா, நம்ம அது பண்றேன் இது பண்றேங்கிறது தன்னுடைய சீட்ல எல்லாரும் பாத்துக்கணும் அப்படி இருக்கக்கூடாது. முக்கியமா தன் காரியத்தை ஒழுங்கா பண்ணி பண்ணும், அதுக்கு அப்புறம்தான் மீதி எல்லாம். அதே போலயே நாலு பேருக்கு எப்பொழுதும் சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும். அதுதான் பத்ரஹா கஜ விசேஷா, பத்ரமுன்னு சொன்னா கஜ விசேஷம், யானையினுடைய ஒரு விசேஷம். கஜாஹா அப்படிப்பட்டதான தஜாதீயா கஜாஹா இப்படி பத்ர பிரியா அப்படிங்கிற ஒரு பேரை பார்த்தோம். பத்ரமூர்த்தி, அம்பாளுடைய ஸ்வரூபமே மங்களமான ஒரு ஸ்வரூபம். இப்ப மங்களமான ஸ்வரூபம் பக்தாளுக்கு இருக்கணும்னு சொன்னேன், அம்பாளே எப்படி இருக்கா, அம்பாளுடைய ஸ்வரூபமே பத்ரமான ஒரு ஸ்வரூபம், மங்களமான ஒரு ஸ்வரூபம். பத்ர பத்ர பவ்யா மூர்த்தி ஸ்வரூபம் எஸ்யாஹ பிரம்ம தன்மங்களம் விதுஹு, பிரம்ம தன்மங்களம் பரம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றாங்க. அப்படி பிரம்ம சர்வமங்களம் ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்ர ஜாயதே, நினைத்த மாத்திரத்தினால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் எங்கே ஏற்படுகிறதோ புருஷஸ்தமஜம் நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்தினால வேற இது பண்ணணும் பூஜை பண்ணணும்னு சொல்லவே இல்லை. வெறும்னு நீங்க மனசால நினைச்சாலே உங்களுக்கு சகல மங்களங்களும் ஏற்படக்கூடியதான ஸ்வரூபம் பிரம்ம தன் மங்களம் விது அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோவ்யய பிதா அப்படின்னு விஷ்ணுதாசனமும் சொல்றது. இதி பாரதாச்சா பிற இதுவரைக்கும் பத்ரமூர்த்தின்னு ஒரு ஸ்வரூபத்துக்கு சொல்லும். இந்த பத்ரமூர்த்தின்னு அம்பாளுடைய ஸ்வரூபம் நாம எல்லாம் சிவப்பா இருக்குன்னு சொல்றோம். இந்த சிவப்புங்கிறதுக்கு நாம கொஞ்சம் பார்க்கணும். சிவப்புன்னு பிளட் ரெட்னு நினைக்கப்படாது. சம்ஸ்கிருதத்தில் தமிழ்ல சிவப்புன்னு சொன்னா அப்படியே டார்க் ரெட் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த அருணோதயம் வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபமா. எதற்க அந்த ஸ்வரூபம் நீங்க பார்த்த மாத்திரத்தினால உங்க மனசுல பக்தி ஏற்படுறோம். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. மனசுக்கு சாந்தி வருடமையானால் வெளுப்பாகவும் அல்லது லைட் எல்லோ கலராகவும் இருக்கணும். அதனாலதான் மகாவிஷ்ணுவுக்கு அப்படி மஞ்ச வேஷ்டி கட்டிருக்கும். ஏன் சார் வேற கலர் கிடைக்கலையான்னு கேட்கப்படாது. எப்பொழுதும் ஒரே வேட்டி தான் கட்டி வர, எப்ப பார்த்தாலும் பீதாம்பரம்ங்கிறேள். இல்ல வைகுண்ட லோகத்துல வேற வேட்டியே கிடையாதா, இப்படி நினைக்கப்படாது. எதற்காக இப்படி நம்ம நினைக்கிறோம், இப்படி நினைச்சோம்னா உங்க மனசுல சத்துவ குணம் ஏற்படும். வெள வெள்ளேன்னு குருவை எப்படி நினைக்கணும், வேட்டி தர்ஜுன வஸ்திரம் தம் வித்யுத் சங்காத பிங்கலம். குரு எப்பொழுதும் ஸ்வேத வர்ணமா இருக்கிறதாகவும் வெள்ள வேஷ்டி கட்டின்னு இருக்கா போலத்தான் நினைக்கணும்னு சொல்றது. சீதா மகா சீதாதேவி உட்கார்ந்துட்டு இருக்கா, அனுமான் இங்க போறார், எந்த மரத்துல கீழே உட்கார்ந்துட்டு இருக்காளோ அந்த மரத்தை கலையில போய் உட்கார்ந்துட்டு இருக்க. என்னமா சொல்றதுன்னு தெரியல சீதாதேவிக்கு. ஏன்னா எந்த பாஷையில பேசுறதுன்னு அவருக்கு தெரியல. என்ன எப்படி பேசினாலும் தகராறு வந்துடும். அங்க எல்லாம் ராட்சசாலாம் இருக்கா, அந்த ராட்சசைகள் காப்பாத்தின் இருக்கிற ராட்சசைகள் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கு. அதுக்கு ஒரு சமயம், மத்தியானம் 12 மணிக்கு தூங்கும். நம்ம மாத்திரையும் அப்படி தூங்கப்படாது, ராத்திரி தான் தூங்கணும். மத்தியானம் தூங்கவே படாதான், வேற தூங்கினாலும் ஏதோ 2 மணி அப்படி தூங்கணும். சில பேர் காலமே 11 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சுட்டு 4 மணிக்கு எழுந்துப்பா. நல்ல வாழ்க்கை க்ஷேமா இருக்க வாழ்க்கை அனுபவிக்கிற ஆனா என்ன, தரித்திரம் வந்து சேரும் அப்படி. ஏன்னா மனுஷன் வேலை செய்ய வேண்டியதா இருந்த நேரத்துல தூங்கப்படாதுங்க. இந்த ராட்சசாலாம் அப்படிதான், அவேளையில தூங்குவா, சாயங்காலத்துல 5 to 7 மணி வரைக்கும் தூங்குவா, ராத்திரி எல்லாம் முழிச்சுட்டு இருப்பா. இந்த தூங்கிட்டு இருக்கிற நேரத்தை பாக்கிறாரா, இப்பொழுது சீதாதேவிக்கு நான் சொல்லணுமே, எப்படி சொல்றது, சம்ஸ்கிருதத்துல பேசுவேனா தெலுங்குல பேசுவேனா தமிழ்ல பேசுவேனா, எப்படி நான் வந்து சம்ஸ்கிருதத்துல பேசினேன்னா ராவணம் மன்யமா நாசா சீதா பீதா பவிஷ்யதி. நான் சம்ஸ்கிருதத்துல பேசினா ராவணனும் சம்ஸ்கிருதத்துல பேசினா ஏண்டான்னார். சீதாதேவி அவ சம்ஸ்கிருதத்துல தான் பேசுவா, அவளுக்கு தெரிஞ்ச பாஷைன்னு வச்சுட்டு சம்ஸ்கிருதத்திலேயே பேசுறான் அவன். சோ இப்ப நானும் சம்ஸ்கிருதத்துல பேசினேன்னா நான் ராவணன்னு என்ன நினைச்சுவா, வேற வேஷத்துல வந்தவன். ஒரு தரம் வாழ்க்கையில தப்பு பண்ணினா மறுபடியும் அதே தப்பு தான் பண்றான்னு தோணும். ஒரு தடவை அவன் வேஷம் போட்டு வந்தான், என்ன சன்னியாசி வேஷம் போட்டுட்டான். இப்ப விவகாரம் என்னன்னு, இப்ப குரங்கு வேஷம் போட்டு அதே ராவணன் பயப்படுவாளாம். விவகாரம் என்னன்னு, ராவணம் மன்யமானாசா சீதா பீதா பவிஷ்யதி, எங்கிருந்து ஆரம்பிப்பேன் எதை ஆரம்பிக்கிறேன் உனக்கு தெரியலையே அப்படின்னு ஆரம்பிச்சு, ஆசீத் தசரதோ நாமரத குஞ்சர வாஜிமானு அப்படின்னு ராமனுடைய சரித்திரத்தையே சொல்ல ஆரம்பிச்சாராம். தசரதன் இருந்தார், அவருக்கு 3 ஆத்துக்காரி, அதுக்கு ஒரு பையன் ராமன் ஒரு பையன், அவருக்கு கல்யாணம் ஆச்சு. சீதாதேவின்னு இருந்தா அவ காட்டுக்கு வந்தா இப்படி ஈடு சொல்லிட்டு ராவணனோட திருடி நெடுதுன்னு வந்து விட்டான், லங்கையில இருக்கான். அப்படிப்பட்டதார சீதாதேவி இதோ கண்டேன் அப்படின்னு முடிக்கிறாராம். பார்த்தாளாம் சீதாதேவி, இந்த ஊர்ல வந்து ராமாயணம் சொல்றவ யார் இருக்கா, ஏதோ துபாயில சில பேர் சொல்லுவா, அமெரிக்கா போய் சொல்லுவா, இது வியாபாரம் நடந்தார். லங்கையில போய் ராமாயணத்தை யார், ராவணன் இருக்கிற காலத்துல யார் சொல்ல போறான்னு தலைய தூக்கி பார்த்தாளா, என்ன மேல இருந்து சத்தம் வருதேன்னு பாக்கிறாளா. அங்க பார்த்தா வேட்டி தர்ஜுன வஸ்திரம் தம் வித்யுத் சங்காத பிங்கலம், அந்த மின்னல் மின்ற மாதிரி ஒரு எல்லோ கலர் சரீரம், வெள்ள வெள்ளையல்னு ஒரு வஸ்திரம், குரங்கெல்லாம் வேஷ்டி கட்டுமா சார், ஃபர்தர் டீடைல் வால்மீகியை கேட்கணும். அங்க இருக்கிறது நான் சொல்றேன் சார், குரங்கு எப்படி பஞ்சகச்சம் கட்டித்தா, சட்டாடை கட்டித்தா, என்ன விவகாரம், இதெல்லாம் கேட்கப்படாது. ஆனா இங்க சொல்றது ரகசியம் என்ன, குரு ரூபமா இருக்கிறவர் வெள்ள வேஷ்டியோட இருப்பார், அவருடைய சரீரம் எப்படி இருக்கணும், மேனி எப்படி இருக்கணும், எல்லோ கலரா இருக்கா போல இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் எதற்காக இப்படி சொல்றதுங்கிறது கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா குருவானவர் சத்துவ குணத்தோட இருக்கணும், சத்துவ குணத்தை நமக்கு கொடுக்கணும். இந்த மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான எண்ணங்களும் துன்பங்களும் கலங்கங்களும், இதுல இருக்கக்கூடியதான கார்மிக மலம் காய்க மலம், இந்த மலங்கள்லாம் போய் சுத்தமான ஒரு சொரூபத்தை நமக்கு அளிக்கிறவரா இருக்கணும்ங்கிறதுக்காக அப்படி சொல்றது. அதே மாதிரி அம்பாளை என்ன சொல்றது, சிவப்பான கலரோட இருக்கலாம். எதற்காக இந்த சிவப்பான ஒரு வர்ணம் அம்பாளுக்கு கொடுத்திருக்க, உங்களுக்கு பக்தி வரணும். மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்தி ரேவ கரியசி. விவேக சூடாமணியில சொல்றார், மோட்சத்துக்கு முதல் வழி என்ன தெரியுமோனா பக்தி இருக்கணும். சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருதி அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச பரதர்ஷபா. இப்படின்னு பக்தி முதல்ல வந்ததையானால், உங்க மனசுல பக்தி இடம் பெருமையானால், அம்பாள் தானா வந்து உட்கார்வா. அந்த பக்திங்கிறது எப்படி வரும், மார்க்கெட்ல வாங்கி கொள்ளக்கூடியதான பொருள் இல்லை, ஸ்ரத்தையோட சேவை பண்ணணும். மேல போய் பக்திய சொல்லக்கூடிய பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வசிய அபயாபா இப்படிப்பட்ட ராமாக்கள்லாம் முன்னால வரப்போறது. பக்தியை பத்தி நிறைய இங்க சொல்ல போறோம் லலிதா சாஸ்திரத்துல. பக்தியினுடைய ஸ்வரூபம் என்ன, எப்படிப்பட்டதான பக்திகள், இவைகள்லாம் பத்தி விசேஷமாக சொல்ல போறோம். ஆனா அந்த பக்தி அல்லது ஒரு மனுஷனுக்கு வரணுமே ஆனால், அவன் எப்படி அம்பாள தியானம் பண்ணணும், சிவப்பா இருக்க போல தியானம். அதனாலதான் அம்பாளுக்கு வந்து அருண கிரண ஜாலை ரஞ்சிதாசா அவகாசா அருணாம் கருணாதரங்கிதாட்சியும் திருத பாச அங்குஷ புஷ்ப பாட சாபம் அப்படின்னு அருணான்னு சொல்லிட்டு இருக்கல, ஆருண்யம் சிவப்பான ஒரு ஸ்வரூபம் இருக்கணும்னு சொல்றல. காரணம் என்ன, வேற கலர் பட்டுப்படவையோ இல்லையோ ஸ்ரீபுரத்துல, ஏன் சார் அப்படி சிவப்பாரு சொல்லிட்டு இருக்க. அந்த சிவப்புன்னு சொல்றதுக்கு காரணம், உங்க மனசுல பக்தி வளரணும். அதனால எப்பொழுது அம்பாளை சொல்லும் பொழுது சிவப்பாகத்தான் சொல்லுவா. சிவப்புன்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், டார்க் ரெட்ட வச்சுட்டு அப்படியே ரத்தம் கீழே கொட்டுறப்பல் அப்படின்னு நினைக்கப்படாது, லைட் ரெட்டா இருக்கணும்ங்கிறது சாஸ்திரம் சொல்றது. உதிக்கின்ற செங்கதர் உச்சி திலகம் உணர் உடையோர் துதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடை குங்குமத்தோயம் என விதிக்கின்ற மேனி அபிராமி என்ற விழித்துணையே அப்படின்னு உதிக்கின்ற செங்கதர். அப்பொழுது உதிக்கக்கூடியதான் அந்த சூரியனுடைய கலர், அந்த ஒரு ஸ்வரூபத்தை நம்ம தியானம் பண்ணணுமா. அருண கிரண ஜாலைஹி அஞ்சித ஆசாவகாசா, உலகம் முழுக்க அப்படியே அருணங்களோட அருணோதயம் ஏற்படும் பொழுது எப்படி ஒரு ஸ்வரூபம் இருக்கோ அப்படி. நம்ம எழுந்துக்கிறதே 8 மணின்னு எண்ணிக்கு பார்க்க போறோம், வேறது ஆருண்யத்தை பார்க்கணும். அதனாலதான் புருஷாளுக்கு எல்லோருக்கும் இந்த பக்தி வரணுங்கிறதுக்காகத்தான் என்ன சொல்லியிருக்க, காலமுறை சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ. எதற்காக சொல்றத, அந்த உதிக்கிற காலத்துல 5 மணிக்கு எழுந்துட்டு சந்தியாவந்தனம் ஆரம்பிச்ச ஒரு 500வது ஜபம் பண்ணிவிட்டு அந்த சூரியன் உதிக்கிற காலத்துல அடி எட்டி பார்க்கணும். பார்த்து உத்யந்தம் அஸ்தங்கியந்தம் ஆதித்யம் அபித்யாயம் மித்திர சஜர்ஷணி த்ருவஹா அப்படின்னு அந்த சூரியனை தியானம் பண்ணணும். எதற்காக சொல்றது, சூரியனை உதிக்கிற காலத்துல பார்த்தேலையானால் உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும், உங்க மனசுல பக்தி ஏற்படும். அதே போல சாயங்காலத்துல இருட்டு வரத்துக்கு முன்னால சந்தியாவந்தனம் முடிக்கணும். சாயங்காலத்துல சமயம் என்ன, ராத்திரி 8:30 இல்ல, அந்த நட்சத்திரங்கள் இன்னும் வரப்படாது, சூரியன் அப்படி அஸ்தமிச்சுட்டே இருக்கணும். அப்படி அஸ்தமிக்கிற சமயத்துல பண்ணி முடிச்சு விட்டு அந்த சூரியனை மறுபடியும் உபஸ்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விசேஷமாக சொல்றது. எதற்காக இந்த ரெண்டும் சொல்றதுக்கு காரணம் என்ன, நமக்கு சூரியனுடைய தரிசனம் அருணோதயம், சூரியன் உதிக்கிற காலத்திலையும் சிவப்பா இருக்கார், சூரியன் அஸ்தமிக்கிற காலத்திலையும் சிவப்பா இருக்கார், அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் வேணும் அப்படின்னு சொல்றது. இந்த பக்தி வளரணுங்கிறதுக்காக என்ன சொல்றது, பக்தி பக்த சௌபாகியதாயினி, பக்தாளுக்கு சௌபாகியத்தை கொடுக்கிறாளாம். என்ன சௌபாகியம், பக்தாளுக்கு என்னென்ன கொடுக்கறா, பகத் ஸ்ரீகா மமாஹாத்மிய வீரிய யத்ன அர்க்க கீர்த்திஷு. இது ஆக்னேய புராணோக்தாக பகபதார்த்தாக இதுக்குன்னு அக்னி புராணத்துல சொல்லியிருக்காம சில பதார்த்தங்கள்லாம். எது? பக ஸ்ரீ காம மகாத்மியம். பக்தாளுக்கு முதல்ல என்ன பண்ற? ஸ்ரீ ஐஸ்வர்யத்தை கொடுக்கறா. காம அவ நினைச்சதான என்ன பதார்த்தம் வேணும்னு நினைக்கிறாளோ அதை கொடுக்கறா. முதல்ல ஐஸ்வர்யம் கொடுத்தாலே எல்லாம் வந்துருமே அப்படிங்கலாம், நிறைய காசு இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா விவகாரம் என்ன, நீங்க விரும்பின பதார்த்தம் வராம போகலாம். எப்ப எது விரும்புறீங்களோ அப்ப அது கிடைச்சாதான் மனுஷனுக்கு அதுல ஒரு சந்தோஷம். வேற ஏதோ கொடுத்தானே சாதாரணமாக ஒரு படம் வேணும்னு பாட்டு பாடுவாரேன்னா அது இஷ்டம் இல்ல. எப்ப எது வேணுமோ, இன்னைக்கு நம்ம சாதாரணமாக ஒரு பொருள் சாப்பிடணும்னா இதுதான் வேண்டாம், உங்களுக்கு கேரட் அல்வா கொடுக்கறேன்னு வேண்டாங்கிறனே இவன். எது எப்பொழுது ஆசைப்படுகிறானோ அது அப்பொழுது வேணும். சில பேருக்கு எது வேணும்னா இன்னைக்கு உப்மா பண்ணுங்கன்னா கீரை கூட்டு பண்ணுமா? சன்னியாசி கேட்டார் ஒழுங்க எதையா விவகாரம், மீதி எல்லாம் இல்லையா? இதுதான் வேணும். அவர் டெய்லி வேற ஏதோ இல்ல, ஒவ்வொரு ராத்திரியும் பிட்டு அவ ஏதோ வச்சுட்டு இருக்கார். கீரை கூட்டு சாப்பிட்டே ஒரு வருஷம் எடுத்தான் அவர். அவர் இது வேணும் இது பண்ணும் காத்துலங்கிறார். அது சன்னியாசி கேட்கலாமா கேட்கப்படாதா? கேட்டா பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது தர்மசாஸ்திரம் கிளாஸ்ல இங்க இல்ல. ஏன் சொல்ல வந்தேன்னா, மனுஷனுக்கு எது எப்பொழுது தேவைப்படுமோ அது அப்பொழுது வரதுங்கிறது பாத்தீங்களா, அதுதான் கௌரவம். எப்பொழுதுமே நல்ல, இதை விட நூறு மடங்கு நல்ல பொருள் வாங்கி தரேனே அது வேண்டாம். குழந்தைக்கு சாக்லேட் வேணும்னா சாக்லேட் தான் இஷ்டம். உங்களுக்கு தங்க செயின் போட்டு கொடுக்கறேன்னு லாபம் உண்டா? அது வீசி அடிக்கிறது. அதுக்கு என்ன வேணுமோ அதான் வேணும். அதே போல மனுஷனும் குழந்தை மாதிரி தான் வளர்ந்திருக்கானே தவிர மனசு குழந்தை மாதிரி தான் இருக்குன்னு. ஆகையால் அது காம ஸ்ரீ காம மகாத்மியம் ரிகக்னிஷன். உலகத்துல எல்லோரும் உங்களை போற்ற மாதிரி உங்களிடத்துல ஒரு விசேஷமான ஒரு குணம், அதை பார்த்து உலகத்துல எல்லோரும் ஆச்சரியப்படுற போல மகாத்மிய வீரிய சரீரத்துல ஒரு பலம் இருக்கலாம். இவர் 80 வயசு மாதிரி தோணலையே இவரை பார்த்தா. அவரை பார்த்தா என்ன வேகமா நடக்கிறதும் அவருடைய செயலும் பண்றது பார்த்தா இன்னும் 30 வயசு மாதிரி தான் நடந்துக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு உடம்புல ஒரு சக்தி ஒரு உற்சாகம் கொடுப்பாளாம். யத்னா எஃபர்ட், அது எப்பொழுதும் இருக்கலாம். இனிமேல ஆயிடுச்சு சார் நம்ம ஜென்மா அப்படின்னு நினைச்சிட்டு சும்மா இருக்கான். எஃபர்ட் எப்பொழுதும் இருக்கணும். எத்தனை வயசானாலும் நம்மளால முடிஞ்சது பண்ணிட்டே இருக்கணும். இந்த யத்னத்தை கொடுக்கறானா யத்ன அர்க்க கீர்த்திஷு, கீர்த்தி புகழ் இதெல்லாம் பக்த அளுக்கு கொடுக்கிறாளாம். இது பக சப்தம். பக பதார்த்தாக சோபனாக சா சுபகா, இவகை இடத்துல அம்பா இடத்துல பரிபூர்ணமாக இருக்க, அதனாலதான் அம்பா அளுக்கு சுபகான்னு பேர். இப்படி ஒரு பேர் 761வது நாம சுபகா அம்பாளுக்கே. சுபகான இப்படிப்பட்டதான நாமாக்கள், இப்படிப்பட்டதான ஸ்வரூபங்கள்லாம் இருக்கு. அதே பக்தாளு கொடுக்கிற தஸ்யாக பாவா சௌபாகியம். நம்ம ஊர்ல ஒவ்வொரு பொண்ணையும் பெண்ணு பேர் எழுதும் பொழுது SOW போட்டு ஒரு ஹைபன் போடுவான், சௌபாகியவதின்னு. இது தெரியவே தெரியாது சௌபாகியவதின்னு. என்ன சௌபாகியம் இருக்கு? அவளை பார்த்தா குரங்க மாதிரி இருக்கான்னு சொல்லாதீங்க. இல்ல இருக்க சௌபாகியவதின்னு போடுறல, அந்த சௌபாகியவதிக்கு என்ன அர்த்தம்? இதான் சௌபாகா சௌன்னு போட்டுறா, அதை விட்டுட்டாரு. என்ன பண்றது? சௌபாகியவதி அப்படின்னு சொல்ற அந்த சௌபாகியவதிங்கிறதுக்கு என்ன சௌபாகியம்? இவைகள்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ காம மகாத்மிய வீரிய யத்ன அர்க்க கீர்த்திஷு, இவைகள்லாம் இருக்கிறதுனால்தான் அம்பாளுக்கு சுபகான்னு பேரு. லலிதைவ சத்யாக பாவா சௌபாகியம் ததபேத இதி ஆவது, இதெல்லாம் பக்தாளுக்கு கொடுக்கறாளா. அம்பாளை போற்றினால் காலம்பரம் எழுந்து ஒண்ணு வேண்டாம், குத்து விளக்கு ஏத்தி வச்சு ஸ்நானம் பண்ணியதுமே குத்து விளக்கு ஏத்தி வச்சு சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு ஒரு நமஸ்காரம் பண்ணினா போறோம் ஸ்திரீகள். அவளுக்கு பெரிய சந்தியாவந்தனெல்லாம் சொல்லல, இத பண்ணினா இத்தனை சௌபாகியமும் கொடுக்கறாளா அம்பாள். இதுதான் விசேஷமா சொல்றது சௌபாகியம் ததபேதா இது யாவத். எத்து பத்மபுராணே, பத்மபுராணத்துல இத பத்தி சொல்லியிருக்கான். எப்படி இஷவத்தரு ராஜச்ச நிஷ்வாஜிரதன்யகே விகாரவச்ச கோட்சீரம் கௌசும்பம் குசுமம் ததா லவணஞ்ச அஷ்டமம் தத்வத் சௌபாக்ய அஷ்டகம் உச்சதே அப்படின்னு சௌபாக்ய அஷ்டகம்னு சிலது சொல்ற. சௌபாக்யத்திலேயே ஒரு எட்டு விதமான சௌபாக்யங்களை கொடுக்கிறாளா அம்பாள். அவளுக்கு நமஸ்காரம் பண்ணினா மட்டும், வேற ஒண்ணும் வேண்டாம். அம்பாளுக்கு வேற இது நீங்க ஜபம் பண்ணணும், இந்த முதிரைகள் போடணும், யோகம் பண்ணணும், ஏதாவது கேட்டாலோ இல்ல, நமஸ்காரம் பண்ணினாலே இத்தனை கொடுக்கறானா. என்னது? இஷவஹா கரும்பு, இஷவஹா கரும்பு, தருராஜச்சா அரசமரம், நிஷ்பாவாக முளை விட்டதான ஜீரகம், நிஷ்பாவாக ஜீரதானியக்கே, விகாரவச்ச கோட்சீரம், அது மட்டும் இல்ல ஜீரதானியக்கம்னா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பசும் பால், பாலோட பால் மட்டும் இல்ல, பாலு தயிர் வெண்ணெய் எண்ணெய் இவைகள் எல்லாம் நெய் இத்தனையும் பரிபூர்ணமா இருக்கும். கோட்சீரம், கௌசும்பம் மஞ்சள், குசுமம் புஷ்பங்கள், அதுக்கப்புறம் ததா லவணஞ்ச அஷ்டமம் உப்பு, இவைகள்லாம் சேர்ந்து தத்வத் சௌபாக்யாஷ்டகம் உச்சதே, இவைகள் சௌபாக்யாஷ்டகம்னு பேர். இவைகள்லாம் பரிபூர்ணமாக இருக்குமா. இப்ப சாதாரணமாக ஒத்தராத்துல சக்கரை கொடுத்தா கேட்டா கொடுப்பான். கிராமாந்திரத்துல சக்கரை கேளுங்கன்னு சக்கரை கேட்ட இங்க ஆச்சா சக்கரை ஆயிடுச்சு கொஞ்சம் கொடுங்கன்னு ஒரு டப்பையில கொடுப்பா. அது திரும்பி வந்த பிறகு கொடுத்துடலாம். உப்பு கேட்டா கொடுப்பாளோ? என்ன மகாலட்சுமியா, உப்பு கேட்டா கொடுக்க மாட்டோம். எது காஸ்ட்லி? சக்கரை தான் காஸ்ட்லி. கிலோ 35 ரூபாய் 40 ரூபாய். உப்பு கேட்டா உப்பு கொடுக்க கூடாதுப்பா. அதே போலயே பால் இருக்கு, அந்த தோச்சு வைக்கிறதுக்கு அந்த மோர் கொடுக்க மாட்டான். மோர் டம்ளர்ல கொடுக்க குடிக்கிறேன்னு ஒரு டம்ளர் இன்னொரு டம்ளர் தரேங்கிறான். வியாபாரம் தோச்சு வைக்கிறது கூட கொடுக்க மாட்டேன். இதுல என்ன சுவாமியினர், இவைகள்லாம் சௌபாகிய திரவியங்கள்னு சொல்லிருக்கு. இந்த சௌபாகிய திரவியங்கள்ல ராத்திரி வேலையில கொடுக்கறது இல்ல, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. முதல்ல மாட்டு பண்ண வந்ததுமே யாராவது எது கேட்டா கொடுக்கணும், எது கேட்டா கொடுக்க கூடாது, இதான் பாடம். இப்ப எல்லாம் மாமியாருக்கே தெரியாது, மாட்டு போட்ட வரைக்கும் அது போட்டோம் விவகாரம் கொடுக்க. பழைய நாள்ல இதுல ஒரு பெரிய விவகாரம் சொல்வா. எதுக்குன்னு, இது சௌபாகிய திரவியங்கள்னு பேர். இதெல்லாம் அக்னி புராணத்துல இருக்கு. பழைய நாள்ல ஸ்திரீகளுக்கு அதுக்கெல்லாம் தெரியும். என்ன இதெல்லாம் கேட்டு இருந்தாவா? அதெல்லாம் பாடமே படிக்க வேண்டாம், பெரியவா சொல்லி சொல்லி கேட்டு தெரிஞ்சிருக்கிறது. இப்படி இப்படிப்பட்டதான சௌபாகிய திரவியங்கள் இவையெல்லாம் பரிபூர்ணமாக வீட்டுல நிறைஞ்சு இருக்கும். இவ கவலைப்படாம நிறைஞ்சிருக்கும். இப்படி இருக்கிறதுனாலதான் அம்பாளுக்கு பக்த சௌபாகியதாயினி அப்படின்னு பேர். இந்த இடத்துல பக சப்தத்துக்கு இப்படி அர்த்தம் பண்ணிருக்க அக்னி புராணத்துல. சங்கர பகதத்தால் பக சப்தத்துக்கு வேற அர்த்தம் பண்ணிருக்க. பகவான் ஒரு சப்தம் இருக்கு, ஸ்ரீ பகவானு வாசா அப்படின்னு. இதுக்கு பகவத்கீதையில பாஷ்யம் பண்ணும் பொழுது 3வது அத்தியாயத்துல 37வது ஸ்லோகம் சொல்லும் பொழுது ஸ்ரீ பகவானு வாசாங்கிற இடத்துல பகம்ங்கிற பதத்துக்கு வேற அர்த்தம். ஐஸ்வர்ய சமக்ரஸ்ய தர்மஸ்தேசிய வைராக்கியமோட்ச ஷண்ணாம் பக இது இங்கனா. இந்த 6 பதார்த்தங்களுக்கு பகம்னு பேரா. இது ஐஸ்வர்ய சமக்ரஸ்ய பரிபூர்ணமான ஒரு ஐஸ்வர்யம், கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பரிபூர்ணமான ஒரு ஐஸ்வர்யம் இருக்கணும், அதுக்கு பகம்னு பேரு. சமக்ரஸ்ய தர்மஸ்ய, நிறைய காசு இருந்ததுன்னா தர்மம் குறைஞ்சு போயிடும், அது இருக்கப்படாது. நல்ல நிறைய காசு இருக்க இருக்க மனுஷனுடைய மனசுல அது பேருக்கு சகாயம் பண்ணணும், நல்ல வழியிலேயே நாம் இருக்கணும், எனக்கூடியதான எண்ணம் தோணிண்டே இருக்கணுமா, அதுதான் விசேஷம். நம்மகிட்ட காசு இருந்தாலும் நல்ல வழியில இருப்போம், நல்லதுக்கே செலவு பண்ணுவோம், பயன்படுத்துவோம். நல்லதுக்கு நீங்க பயன்படுத்தினா 100 மடங்கு திருப்பி வரும், அது தெரியல. அனாவசியமா செலவு பண்ணா காசு போகுமே தவிர, நல்ல வழியில காசு செலவு பண்ணினால் அது திரும்பி 100 மடங்கா வரும். சஹஸ்ர கூட மொத்தம் ஆதத்தே ரசம் ரவிஹி, காளிதாசன் சொல்றான். 100 மடங்கா திருப்பி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் உங்களிடத்திலிருந்து பெறாராம். அப்ப என்ன, நம்ம நல்ல வழியில நிஜமாக தர்மத்தோட பக்தியோட செலவு பண்ணிடையானால் அது வேற இன்னொரு சமயத்தில் 1000 மடங்கா திரும்பி வர போறது. ஐஸ்வர்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசத ஸ்ரீயா, நல்ல புகழ், நல்ல ஸ்ரீ, வைராக்கிய மோட்சஸ்ய, இத்தனைக்கும் மேல வாழ்க்கையில வைராக்கியம் மோட்சமும் வருமா. இந்த 6 குணங்களுக்கு பகன்னு பேரான். இந்த பகம் இருந்தால் அதுக்கு பகவான், பகவான் ஏன் சொல்றோம் இவருக்கு பகவான் பகவதி அப்படின்னு, பகவதி சேவைங்கிற இந்த பகவதின்னு சொல்றதுக்கு காரணம் இந்த ஆறு குணங்கள் ஷாட்குண்ய பரிபூரிதாங்கிற நாமாவில இதை பார்க்க போறோம். இந்த ஆறு குணங்களும் பரிபூர்ணமா இருக்கிறதுனாலதான் அம்பாளுக்கு பகவதின்னு பேரு அப்படின்னு சொல்லி இந்த ஆறு குணங்களை சொல்ல போறோம். அதே மாதிரியே இன்னொரு இடத்துல அவர் சொல்லும் பொழுது உற்பத்தி செஞ்ச பூதானாமாக திங்கதிம் வேத்திய வித்யாம வித்யாம் சவாச்சோ பகவானிதி உற்பத்தி விநாசஞ்ச, எந்தெந்த பொருள் எந்தெந்த சமயத்துல எப்பொழுது எப்படி பிறக்கிறது அப்படிங்கறதும் எப்படி அழியறது என்கிறதும் தெரிந்து கொண்டிருக்கிறவர். பூதானாமாக திங்கதிம், ஒவ்வொரு பிராணியும் எப்படி பிறக்கிறான் எப்படி பிறகுறான் நமக்கு தெரியல. எங்கிருந்து பிறந்தானோ எங்கிருந்து வந்தாரோ சொல்ற தாத்தா அப்படியே மறுபடியும் இந்த ஆத்துலயே வந்து வேறாம தெரியலையோ, இந்த ஆத்துக்கு பையன் வயதுலயே மறுபடியும் தாத்தா பிறந்தாரோ இப்படின்னு சொல்றா லோகத்தில். அதே பேரு கூட வச்சுக்கிறான், தாத்தா பேரு பேரனுக்கு வச்சுக்கிறது, அதே பேரு மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இப்படியா வேற ஊரே கிடைக்கல, இதை விட நல்ல இடமா பார்த்து பிறக்கணும்னு நினைக்க மாட்டாரா என்னமோ அப்படி சொல்ற. அது என்ன விவகாரம்னு, இந்த பிராணி எங்கிருந்து வந்தான் எப்படி வந்தான் அவனவனுக்கு கர்மாவுக்கு தகுந்தா போல எங்கே வர்றார், அதே போல மரணானந்தரம் எங்கே போறார், உத்தராயண மார்க்கத்துல போறாரா தட்சிணாயன மார்க்கத்துல போறாரா யமலோகத்துக்கு போறாரா இங்கே சுத்தறாரா, இப்படி எல்லாம் உபனிஷத்துகள்லாம் சொல்லியிருக்க. யார் யார் என்னென்ன வழியில இருக்கார் எப்படி வாழறார் அதுக்கு தகுந்தா போல உத்தமமான கர்மாக்களை பண்ணினா அவர் ஸ்வர்காதி லோகத்துக்கு போறா, உபாசனை பண்ணினால் அந்தந்த லோகம் பிரம்மாதி லோகங்களுக்கு போறா, வேதாந்த வாக்கிய சென்னை ஞானம் வந்துனா இங்கேயே பிரம்மத்தோட கலந்து போயிடுறா அவ எங்கேயும் போகல, பாபம் பண்ணினவெல்லாம் நரக லோகத்துக்கு போறா, இப்படி எல்லாம் நிறைய கதி எல்லாம் சொல்லிருக்கு. பூதானாமகதிம் கதிம் வேத்தி வித்யாம் அவித்யான், எது வித்ய எது அவித்ய, பராவித்யா என்ன அபராவித்யா என்ன இவைகள்லாம் அறிந்து கொண்டவர். வேத்தி மித்யா வித்யான் சவாச்சோ பகவான் இது அப்படின்னு இதெல்லாம் ஆச்சாரியர் சொல்லிருக்கே உங்களுக்கு ஸ்ரீ வித்யா எங்க சார் உபயோகம். பகமாலினின்னு ஒரு நித்யாதேவி இருக்காளாம், அந்த பகமாலினி நித்யாதேவியை சொல்லும் பொழுது பக பக பகவேஸ்வரே பகமாலினி பக குக்கே பக யோனி பக நிபாதனி இப்படின்னு வரிசையா வருது. அதுல அத்தனை பக சப்தங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தந்திரராஜ தந்திரத்துல தீர்மானம் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு பக சப்தத்துக்கும் ஏன் பகமாலினி பகாவகே பக குக்கே பகயோனி பக நிபாதனே சர்வ பக வசங்கர் ஏன் இத்தனை பகங்கள் போடுறேன்னா, ஒவ்வொரு பகத்துக்கும் தனித்தனியா அர்த்தம் சொல்லிருக்க தந்திரா தந்திர வியாக்கியானத்துல மனோரமா வியாக்கியானத்துல. அத்தனையும் இங்க இருந்து சௌர்வ சௌபாகியதாயினி அந்த பகம்ங்கிற சப்தத்துக்கு இவ்வளவு அர்த்தம் உண்டு அப்படின்னு சுஷ்டு பாக்யம் நியதி எஸ்ய தஸ்ய பாவா சௌபாகியம். இதுவரைக்கும் சௌபாகியம் சௌபாகியவத்தின்னு சொன்னேனோ அந்த சௌபாகியம்னா என்னன்னு, சுஷ்டு பாக்யம் நல்லதோர் அதிர்ஷ்டம், மனுஷியாளுக்கு எது இருந்தாலும் சரி சார் ஒன்னு இருக்கணும் எது அதிர்ஷ்டம் கொடுப்பினை. இந்த கொடுப்பினைங்கிற இது அதிர்ஷ்டம் என்னது, கண்ணுக்கு தெரியாததுனால்தான் அதுக்கு அதிர்ஷ்டம்னு பேர். எதை கேட்டா என்ன, ஏதோ ஜென்மாந்திரத்தை கொடுத்து வச்சிருக்கேன் சார், பேங்க்ல டிபாசிட் பண்ணி வச்சிருக்கேன் ஜென்மாந்திரத்துல, இப்ப வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கான், இப்ப ஒண்ணும் பண்ணினா போல தெரியல, மனுஷோட பார்த்தா ஒன்னும் பண்ண போல தெரியல, ஆனா சௌக்கியமா இருந்துட்டு இருக்க. இந்த கேள்வி ரொம்ப பேர் கேக்குற, கொஞ்சம் வேதாந்தம் விபூதி வச்சிருந்ததுமே என்ன கேக்குற, என்ன சார் நானும் பிறந்தண்ணில இருந்து நல்ல வழியிலேயே இருக்க, எனக்கு மேலும் மேலும் இடி விழுந்துட்டே இருக்கு. சில பேர் பாருங்க அவ ஒண்ணுமே பண்ணல தப்பு தண்டாக்காரின்னு விட்டுருக்க, சௌக்கியமா ஆனந்தம் மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கானே சார், நீங்க சொல்றது ஒண்ணு கர்மா தீரியலயே சரியாவே வரலையே அப்படிங்கிறான். அவன் வேற திருஷ்டாந்தத்தோட சொல்றான், யார் யார் ஓஹோன்னு இருக்கானோ அவன் பின்னால பெரிய பேக்ரவுண்ட் இருக்குங்கிறான், நமக்கு என்ன தெரியும், ஆனா அவன் சொல்றதெல்லாம் இப்படித்தான் சொல்றான், அதுக்கு தகுந்த போல ப்ரூஃபோட சொல்றான். ஆனா நமக்கு எப்படி இருக்கு இது ஒண்ணும் யோஜனை பண்ணி அது புரியுறா போல தெரியலையே, சாஸ்திரம் சொல்றது அதான் அதிர்ஷ்டம்னு. அதிர்ஷ்டம்னு உன் கண்ணுக்கு தெரியாதப்பா, இன்னைக்கு அவன் சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் போன ஜென்மாவில வில்வ மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து கீழே சிவலிங்கம் இருந்தாலும் அந்த கலை ஆட்டினான், ஒவ்வொரு வில்வமா சிவன் தலையில விழுந்தது, சிவர் கணக்கு எழுதி விட்டார் விவகாரம் முழுக்க, அதனால ஏதோ விவகாரம் இன்னைக்கு சௌக்கியமா இருக்கான், இதே மாதிரியே எப்பொழுதும் இருக்கான்னு நினைக்காதப்பா, அவன் பண்ணினதெல்லாம் போயிட்டே இருக்கு. அனுமார் போறார் ராவணன்கிட்ட, அனுமார இந்திரஜித்த கட்டிவிட்டான் பிரம்மாஸ்திரத்தை போட்டு. அனுமாருக்கு பிரம்மாஸ்திரம் எல்லாம் வேலை செய்யாது, ஏன்னா எந்த ஆஸ்திரமும் அவரை கட்ட முடியாதுங்கிற வரம் வேற அவருக்கு இருக்குன்னு. இருந்தாலும் பிரம்மாஸ்திரம் போட்டதுமே பார்த்தாராம், இந்த அஸ்திரத்துக்கும் நான் கட்டலேன்னு கட்டுப்படலேன்னா அப்புறம் என்ன ஆகுனே அவனுக்கு தெரிஞ்சு போயிடும், நம்ம கட்டப்பட முடியாதுன்ட்டு. அதனால வெறுமன பாப்போம், அதெல்லாம் பிதாமகர் பிரம்மதேவர் தான் எனக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்கார், அவருடைய அஸ்திரமே நம்ம கட்டப்படலைன்னா அவருக்கே நன்னா இருக்காது. அதனால கட்டப்பட்டா போல போக என்ன, இந்த சாக்கல ராவணனை பாப்போம் பாருங்க. அதோட இல்ல, இந்நேரம் யுத்தம் பண்ணினோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துப்போம் படுத்துட்டா போல அப்படின்னு நினைச்சுண்டு கட்டினாரா படுத்துட்டாரா. அடுத்த கணம் என்ன பண்ண தெரியுமா, நான் அங்க இருக்கிற ராட்சதாலாம் சேர்ந்து வந்து அந்த சனவல்கங்கள்னால இவைகள்னால கட்டி விட்டாலும் கயர்னாலையும் இவைகள்லாம் கட்டின. அவர் பார்த்தாராம் இந்திரஜித், ஐயோன்னு அழுதாராம், என்ன வியாபாரம், இவ்வளவு கட்டப்பட்டு நான் மந்திரத்தினால கட்டிருக்கேன், மந்திரத்தினால கட்டினவாள வெறும் கயத்தினாலயோ வேற எதனால கட்டினா அந்த பழைய கட்ட அவுந்து போயிடும். அதான் அது வியாபாரம். இப்ப எத்தாத்தினர் இவ்வளவு கட்டினது வேஸ்டா போயிடுது அப்படின்னு அழுதாராம். ஆனா என்ன அண்ணவர் பார்த்தார், சரி இருக்கட்டும் அப்படின்னு இவரை அழைச்சுன்னு தூக்கிட்டு போறாராம். சரி உயிரோட இருக்கிறப்ப நாலு பேர் தூக்கிட்டு போற, சரி சரி தூக்கிட்டு போட்டோம் அப்படின்னு ஆனந்தமா தூக்கிட்டு போனார். அனுமார் கொண்டு போய் அவர்கிட்ட ராவணனுக்கு முன்னால வச்சாராம். பாக்குறார் ராவணன் வந்து இவருக்கு சீட்டு கூட ஆஃபர் பண்ணல, எப்படி இருக்கு பாருங்க, வந்திருக்கார் உட்கார்றதுக்கு ஒரு சேர் உட்கார ஆசனம் கொடுக்க வேண்டாமா, என்ன பண்ணினார் அவர் மட்டும் பெரிய சிம்மாசனத்துல தங்க சிம்மாசனத்துல ரத்னங்கள்லாம் செதுக்கி இருக்கு அதுல உட்கார்ந்து இருக்கார். அனுமார் பார்த்தாராம், ஒண்ணு பண்ணல, என்ன பண்ணினார், தனக்குதான் இந்த வால் இருக்க அந்த வால ரவுண்டா அப்படி இப்படி அதுக்கு சமானமா வரும்படி அந்த ஹைட்டுக்கு பண்ணினாராம், பண்ணி அப்படி மேல உட்கார்ந்தாராம். உட்கார்ந்துட்டு விவகாரம் முழுக்க சொன்னார், என்ன ஆச்சுன்னு இந்த ராமன் ராவணன் இந்த விவகாரங்கள்லாம் சொல்லி. அப்ப ஒரு வார்த்தை சொல்றார், என்ன இதுவரைக்கும் நீ பண்ணினதான புண்ணியங்கள்லாம் இருந்தது அதையெல்லாம் அனுபவிச்சாச்சு, பலமப்பாப்ய தர்மசிய கஷிப்ரமேவாபிபத்யதே, நீ பண்ணினதான சுகங்கள் என்னென்ன சிவ பூஜை பண்ணிறியோ அந்த பண்ணினதான எல்லா விதமான நல்ல கர்மாவனுடைய பலமெல்லாம் இத்தனை வருஷம் அனுபவிச்சாய், எத்தனை நாட்களாக உனக்கு எவ்வளவு சௌகரியங்கள் எத்தனை வசதி, ஒரு ஊர் முழுக்க லங்காபுரம் முழுக்க உனக்கு ராஜதானியா இருந்து எத்தனை பேர் இந்திரனையும் ஜெயிச்ச இத்தனையும் பண்ணினையப்பா, அத்தனை போகங்களும் அனுபவிச்சாய், புட்பக விமானம் எல்லாம் எல்லாரும் அடிச்சு கொண்டு வந்த, எத்தனை ஸ்திரீகள் எத்தனை ஐஸ்வர்யங்கள் இத்தனை அனுபவிச்சாய், ஆனா இப்ப என்ன அதெல்லாம் குறைஞ்சு போயிடுது, அதுல புண்ணியங்கள்ல சொர்க்கே லோகே எல்லாம் அனுபவிச்சு அடுத்து கடைசியில் என்ன சொன்ன அதெல்லாம் போயிடுதுன்னா ஸ்ரீனே புண்ணிய மருதலோகம் தீங்கிற போல உன்னுடைய புண்ணியம் எல்லாம் ஆயிடுது, பலமப்பாப்பிய தர்மசிய கஷிப்ரமே அபிபத்யதே, நீ பண்ணினதனுடைய அதர்மத்தினுடைய பலம் சீக்கிரமா வரப்போறது பத்திரம் அப்படின்னு அவருக்கு சௌக்கியமா இருப்பாரு. அவருதான் ரொம்ப உன்னுடைய அதிருஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு, பாப்பம் தான் வரப்போறது அதனுடைய பலம் வரப்போறது, சும்மா இருப்பான கொண்டுபிடுனர் கொல்றதுக்காக ரெடினர், ஆனா விபீஷன் வந்து போனா போறது அப்படின்னு, அதுக்கப்புறம் வாளுக்கு நெருப்பு வையினர், இதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் ராமாயணத்துல தெரியும் நமக்கு. என்ன அது மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தாலும் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினோமையனால் நல்ல அதிருஷ்டத்தை கொடுப்பாடா, இந்த அதிருஷ்டத்தை கொடுத்தா நமக்கு என்ன லாபம், சௌக்கியமாக மனசுக்கு நிம்மதியாகவும் வீட்டுல சிரமம் இல்லாமலும் இருக்கா போல அதிருஷ்டத்தை கொடுத்து பக்தியும் கொடுத்தாள்னே சீக்கிரமாக உங்களுக்கு ஞானம் வரும், எத்தனையோ ஜன்மாக்கள்ல பண்ணினதான புண்ணியங்களுக்கு பாபங்கள் எல்லாவற்றையும் ஞானம் எனக்கூடியதான நெருப்புனால எல்லாத்தையும் எரிச்சு விடு, ஞான அக்னி சர்வ கர்மாணி பஸ்ம சத்குரு தர்ஜுனா. அந்த ஞானம் வரத்துக்கு ரொம்ப வேணும், ஆத்துல கஷ்டம், கிளாஸுக்கு போக முடியல, குரு சொல்றது புரியல, அன்னைக்கு தான் தலை வரி வருது, இப்படி எல்லாம் வச்சுட்டு இருந்தா எப்படி வரும் சொல்லுங்க பாக்கலாம், மீதி சந்தர்ப்பங்கள்லாம் சரியா வருமே, ஏனால் நமக்கு எல்லாரும் சூழ்நிலைகள்லாம் சேரடும், அப்படிப்பட்டதான சூழ்நிலை அம்பாளுடைய பக்தியினால கிடைக்குமா, அதான் சொல்ற சுஷ்டு பாக்யம் நியதி. 36 தத்துவங்கள்ல நியதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த நியதிங்கிற பதத்துக்கு அதிருஷ்டம் அர்த்தம், டிசிப்ளின், கரெக்டா எப்ப எது நமக்கு வரணுமோ அப்பொழுது அதை கொடுத்து நம்மளுக்கு க்ஷேமத்தை கொடுப்பா. நியதிஹி யஸ்ய தஸ்ய பாவஹா வா சௌபாக்யம் பக்தேப்யஹ தானி ததாதி, இவைகள்லாம் பக்தர்களுக்கு ஆனந்தமாக கொடுக்கிறார் அப்படிங்கிற ஸ்வரூபத்தை நமக்கு பக்த சௌபாக்யதாயினி, பக்தாளுக்கு சௌபாக்யத்தை கொடுப்பா. அது எப்படி கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அவளுக்கு இந்த ஜென்மாவிலேயே களை தேர்ற மாதிரி கொடுப்பா அப்படின்னு சொன்னோம். இந்த பக்தாங்கிற பதம் வந்ததுமே வாக்தேவிகளுக்கு ஞாபகம் வந்துடுது. என்னாச்சு அந்த பக்திய பத்தி, பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வசியா பயாபா அப்படின்னு அந்த பக்திய பத்தி விசேஷமாக சொல்ல போற. இந்த பக்திய சொல்லும் பொழுது பக்தியானது ரெண்டு விதமா இருக்கு, முக்கியா பக்தி கவுனிய பக்தின்னு. இதற்குள்ள இந்த நாமாக்களை எல்லாம் நம்ம பேர் சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையோ, இந்த நாமாக்கள்லாம் சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு எழுத்தை விட்டுருவோம், அப்படி ஆயிடும். சில சமயத்தில் வேகமா சொல்லும் பொழுது இது எத்தனை எழுத்து இருக்குன்னு நமக்கு தெரியாமல் ஒரு எழுத்தை கூட்டிண்டோ ஒரு இடத்துல கழிச்சுண்டோ பண்ணிவிடுவோம், பாடபேதங்கள் வந்துடும். இந்த சாஸ்திரமானது வேதம் மாதிரி, இதுல ஒரு பாடபேதமும் வரப்படாது. வாக்தேவிகள் எப்படி பண்ணினாலோ அதே விதமாகத்தான் இன்னைக்கும் இருக்கும் என்னைக்கும் இருக்கும். அதுக்கு தகுந்த போல ஒவ்வொரு பேருக்கும் எத்தனை எழுத்து இருக்கு, எதோட ஆரம்பிக்கிறது, இப்படி எல்லாம் சூத்திரங்கள் இருக்கு. எப்படி வேதங்களுக்குன்னா பத பாட்டம், கிரம பாட்டம், அதுக்கப்புறம் கன பாட்டம், ஜட்டா பாட்டம் இப்படின்னு வச்சுண்டு, அதோட வர ஸ்வரூபம் அதனுடைய ஸ்வரங்கள் எல்லாம், அது உதாத்தமா அனுதாத்தமா பிரச்சயமா, இப்படிப்பட்டதான விவகாரங்கள்லாம் வியாக்கரணத்துல தீர்மானம் பண்ணி வச்சிருக்கோமோ, அதனால என்னைக்கும் மாத்த முடியாது, மாத்தினாலும் இதோ இது தப்புன்னு சொல்லுவோம். அப்படி ரட்சிக்கிறா போல இந்த லலிதா சாஸ்திர நாமத்தையும் பண்ணி வச்சிருக்கா. அப்படி பண்ணி வச்சிருக்கா கூடியதான நாமாக்கள்ல இதற்கு முன்னால மகாசக்திங்கிற நாமாவில இருந்து ஆரம்பிச்சு பக்த சௌபாகியதாயினிங்கிற நாமா பர்யந்தம் ஒன்பது நாமாக்கள். இந்த ஒன்பது நாமாக்களுக்கும் தனியா ஒரு சலாட்சர சூத்திரம் இருக்கு. அந்த சலாட்சர சூத்திரமானது படண்ணு அப்படின்னு, அந்த சூத்திரத்துக்கு பேர் என்ன படண்ணு அப்படின்னு. இந்த சூத்திரத்தினால சலாட்சர சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்க, இதுக்கு முன்னாலேயே நான் இந்த வரதுச்ச சங்கேதம் கடபயாதி சம்கேன்னு சொல்லியிருக்கேன். இந்த கடபயாதி சம்கையானது ஆலிருந்து ஆஹா வரைக்கும் இருக்கு, அதுக்கு அச்சுக்கள்னு பேர். அதுக்கப்புறம் காலிருந்து இது வரைக்கும் ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும், ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும், பாப்பா பாபாமா ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும், யாராலாவாங்கிறது ஒன்னுல இருந்து வரிசையா. இதுதான் கட்டப்பயாதி சம்கேன்னு பேர். இதை வச்சுட்டுதான் சங்கீதத்துல மேளகர்த்தாரங்கள்லாம் தயார் பண்றது. அதே போலயே நாட்டியசாஸ்திரத்திலயும் இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரியே வியாக்குலாட்சரங்களா இருக்கக்கூடியதான பல ஸ்லோகங்களுக்கும் கடமையாதி சம்கையை வச்சுதான் நாங்க பிரிச்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்டதான் இந்த கடமையாதி சம்கைய வரருச்சி பரிபாஷான்னு பேர். அதுக்கு அந்த வரருச்சி பரிபாஷையை வச்சுண்டு இதுக்கு நாலு சூத்திரங்கள்னால தீர்மானம் பண்ணிருக்க. அதுக்கு இந்த படன்கிற சூத்திரத்தினால் நமக்கு கடையில கிடைக்கக்கூடியது பீப்ரு பிபு ப்ரூ பீப்ரு அப்படின்னு ஏழு வருணங்கள். இதனால் நமக்கு என்ன தெரியறதுன்னா இந்த மகாசக்தி குண்டலினி விததந்து தனியசி, இந்த நாமாக்கள் மகாசக்திங்கிற நாமா வந்து அந்த நாமா வந்து ஒன்பது நாமாக்களுக்கு சொல்றாரா. முதல் நாமாக்க நாலு அக்ஷரம், ரெண்டாவது நாமாக்க நாலு அக்ஷரம், மூணாவது நாமா எட்டு அக்ஷரம், அதற்கு பிறகு மூணு அஞ்சு எட்டு நாலு நாலு எட்டு இப்படி. இதுல ஒவ்வொரு நாமாவும் முதல் நாமால இருந்து ஆரம்பிச்சு சில நாமாக்கள்லாம் பவர்கத்தோடய ஆரம்பிக்கிறதா. எப்படி பவர்கத்தோட ஆரம்பிக்கிறது? மகாசக்தி பவர்கத்தோட ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் குண்டலினி அது இல்ல. அதுக்கப்புறம் பிசதன் துதனி எசி பால ஆரம்பிச்சிருக்கு. பவானி பாவனா கம்யா பவாரண்ய குடாரிகா பத்ர பிரியா பத்ரமூர்த்தி பக்த சௌபாகியதாயினு எல்லாம் பவர்கத்தோட ஆரம்பிக்கிறது. இப்படி தீர்மானம் பண்ணியிருக்கார். இப்படி ஆத்யவட்சரம் பவர்கீயம் இப்படி ஒன்பது நாமாக்கள், இப்படி ஆயிரம் நாமாக்களையும் எத்தனை அக்ஷரம் ஒவ்வொரு நாமாவுக்கும், ஒவ்வொரு நாமாவையும் எந்தெந்த வர்க்கத்தோட ஆரம்பிக்கிறது, எந்த எழுத்தோட ஆரம்பிக்கிறது, எத்தனை எழுத்தோட நாமாக்கள் இல்ல, எத்தனை எழுத்தோட ஒவ்வொரு எழுத்துக்கும் எத்தனை நாமாக்கள் இருக்க, இப்படி தனித்தனியாக சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான அந்த சலாட்சர சூத்திரத்தை நம்ம இப்ப படனுங்கிற ஒரு சூத்திரத்தான் இப்படி வருது. இதுக்கு மேல இந்த கணக்கு அதை பத்தி நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்ததாக நம பத்ர பிரியா பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி பஸ்யா பயாபா அப்படின்னு பக்தியை சொல்லக்கூடியதான திவ்யமான நாமக்கள். பக்தி சாஸ்திரம் முழுக்க நாரத பக்தி சூத்திரங்கள் முழுக்க அதனுடைய தாத்பரியம் நமக்கு இந்த நாலு ஸ்லோகங்கள் நாலு நாமாக்கள்ல எடுத்து கொடுத்திருக்கார் பாஸ்கராயர். இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த வாரம் நான் ஊர்ல இல்ல, அடுத்த வாரம் வெளியூர் போக வேண்டி இருக்கு. அதனால அதுக்கு அடுத்த வாரம் கிளாஸ் வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த வாரமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிளாஸ் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியா இருக்க, அன்னைக்கு காலமே விசேஷமா தான் இருக்கு. ஆனா அது காலமே தானே பண்ண போறோம், சாயங்காலம் வரலாம்ங்கிற அபிப்பிராயத்துல சரி இன்னும் நல்லதாச்சு. வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி இருக்கு, அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம